الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يظلم مثقال ذرة وإن تك حسنة يضاعفها ويؤت من لدنه أجرا عظيما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامة أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாங்கள் தபவு தாபியாங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை படைத்து அந்த படைப்பினங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் மிக நீதியாகவும் நேர்மையாகவும் அணுவை நிறுத்தால் ஒரு பாரம்பரம், அணுவுக்கும் ஒரு பாரம் இருக்கிறது, அந்த அணுவுடைய பாரம் அளவேனும் எந்தவிதமான அநியாயங்களையும் செய்யாமல் அல்லாஹ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தன்னை தன்னுடைய நீதியை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இதா ஜுல்சிலா சூராவில் அல்லாஹ் சொல்கின்ற விடயம்தான், ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, யார் ஒரு அடியான் அணுவின் பாரமளவு, அணு அளவு என்று மொழிபெயர்ப்பதும் பிழை என்பது என்னுடைய கருத்து. அணு அளவு என்பது சைஸோடு சம்பந்தப்பட்டது, சைஸ் வேறு வெயிட் வேறு. நாம் அணு அளவு என்று சொல்லுகின்ற பொழுது அது அணுவுடைய சைஸை குறிக்கிறது. அல்லாஹ் சொல்வது அணுவுடைய சைஸ் அல்ல, மிஸ்கால் என்றால் அணுவின் பாரம், வெயிட்டுக்கும் சைஸுக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மூளை பஞ்சும் ஒரு மூளை இரும்பும் பாரம் வித்தியாசம். கண்ணியமானவர்களே, அணுவின் பாரம் அளவு யாராவது நன்மை செய்தாலும் அதையும் அவர் கண்டுகொள்வார். அந்த அணுவின் பாரம் அளவுள்ள நன்மையை கூட அவருக்கு கொடுக்காமல் நான் தடுக்க மாட்டேன். அமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, அதே அணுவின் பாரம் அளவு யார் தீமை செய்வாரோ அவருக்கும் அந்த தீமையை கண்டுகொள்வார், அந்த தீமையை நான் விடாமல் கொடுப்பேன் தண்டிப்பேன். இதை விளங்குவதற்கு ஒரு சிறிய நிகழ்வு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஒரு யாசகர் வந்தார், பிச்சை கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் இருந்தது ஒரே ஒரு திராட்சை கனி, ஒரே ஒரு வித்து, திராட்சை குலை அல்ல, ஒரு காய். அதை கொடுத்தார்கள், வருவருக்கு இருப்பவர் இருப்பதை கொடுக்க வேண்டும், கொடுப்பவரும் தான் கொடுப்பதை அற்பமாக கருதக்கூடாது, எடுப்பவரும் பிறர் தருவதை அற்பமாக கருதக்கூடாது என்பது ஹதீஸ். எனக்கு இவ்வளவுதான் முடியும். அவர் அந்த திராட்சை கனியை கையில் வைத்துக் கொண்டு புரட்டி புரட்டி ஒரு ஒரு எப்படி சொல்வது ஒரு நையாண்டி பார்வை பார்க்கிறார், ஒரு கேவலமான பார்வை. என்ன இது, ஒரு திராட்சை கனிதானா நீங்கள் சந்தீர்கள் என்ற பாணியிலே அவர் பார்த்தார். சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஏ சகோதரரே, கொஞ்சம் கோபப்பட்டார்கள், முறையாக படித்து கொடுத்தார்கள். இந்த திராட்சை கனி, ஒரு கனி குரானில் அல்லாஹ் சொல்கின்ற ஆயத்தோடு ஒப்பிடும் பொழுது எவ்வளவு பிரமாண்டமானது. குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அணுவின் பாரமளவு நன்மை செய்தாலும் அது கிடைக்கும் என்று. இந்த திராட்சை கனியை ஒரு பக்கத்திலும், அதுக்கு பதிலாக அணுக்களை நிறுத்தால், இந்த திராட்சை கனியிலே எத்தனை அணுக்கள் இருக்கின்றன, அணுவின் பாரம் இருக்கின்றது என்று அவருக்கு புத்திமதி சொல்லி அனுப்பினார்கள். எனவே இந்த திராட்சை கனி அணுவோடு நிறுக்கப்படுகின்ற பொழுது எத்தனை அணுக்கள் அதிலே வரும், அதுதான் அந்த அல்லாஹ்வுடைய நீதி நியாயத்துக்கு நேர்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தன்னை பற்றி கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது பல்வேறுபட்ட தலைப்புகளிலே அறிமுகப்படுத்துகிறான். ஒருவன் என்கிறான், தேவையற்றவன் என்கிறான், சக்தி உள்ளவன் என்கிறான், அனைத்தையும் பார்ப்பவன் கேட்பவன் என்கிறான், அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் என்கிறான். 99 வார்த்தைகளும் 99 தன்மைகளை அல்லாஹ்வுடைய தன்மைகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இன்னும் சில இடங்களிலே கண்ணியமானவர்களே, வார்த்தை வசனங்களிலே அல்லாஹ் தன்னை விளங்கப்படுத்துகிறான். இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, நான் ஓதிய ஆயத்தை தான் இங்கே, பமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா என்ற ஆயத்தை விளங்கப்படுத்தினேன். இங்கு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் அணுவின் பாரமளவு கூட அநியாயம் செய்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய அநியாயத்தை நீங்கள் அணுவின் பாரமளவு கூட கண்டுகொள்ள முடியாது, அநியாயமே நடக்காது. பல ஆயத்துக்கள் இருக்கின்றன, ஒன்று போதும். வைஸக்கு ஹசனத்தை யுதாஇஃபஹா, நீங்கள் நன்மை செய்தால் அதை பன் மடங்கு பெருக்கி கொடுப்பான், பெருக்கி தருவான். எத்தனை மடங்கு? வேறு ஆயத்துக்கள் விளங்கப்படுத்துகின்றன, 700 மடங்கு வரைக்கும் செல்லும். நபியுடைய ஹதீஸ் விளங்கப்படுத்துகிறது, என்ற ஹதீஸ் வருகிறது. அதிலே நபி அவர்கள் 70 மடங்கு சொல்லிவிட்டு நிறுத்தாமல் இன்னும் பல மடங்கு என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கின்ற அமல்களுக்கு 49 கோடி நன்மை கிடைப்பதற்கும் ஹதீஸ்களிலே சான்றுகள் உண்டு. அதை இங்கு விளங்கப்படுத்த முடியாது, விளக்கம் தேவையானவர்கள் சந்திக்கலாம், விளங்கப்படுத்தலாம். கண்ணியமானவர்களே, இப்பொழுது ஹசனத்தை உபாய்ப்பா, ஒரு நன்மை செய்தால் அதை பன்மடங்கு பெருக்கிக் கொடுப்பான். அடியார்களுடைய பாவங்களையும் நன்மைகளையும் எழுதுகின்ற மலக்குமார்களுக்கு அல்லாஹ் இடுகின்ற கட்டளை தெளிவாக வந்திருக்கிறது. என்னுடைய அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடுகிறான், செய்கிறான், செய்தால் அதை எழுதுங்கள், அதை 10 மடங்கு 10 மடங்கு 700 மடங்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். பாவம் செய்ய நினைத்தால் உடனே எழுத வேண்டாம், நன்மை செய்ய நினைத்தால் எழுதிவிடுங்கள். நினைத்து விட்டு செய்ய கிடைக்காவிட்டாலும் அவருக்கு நன்மை இருக்கிறது. பாவம் செய்ய நினைத்தவுடன் எழுத வேண்டாம், பாவம் செய்தாலும் ஒரு பாவத்தை தான் எழுத வேண்டும். அல்லாஹ்தான் உலகத்திலே போனஸ் கொடுப்பதிலே முதலிடம், போனஸ். கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் தன்னுடைய நீதியை நேர்மையை விளங்கப்படுத்துகிறான். ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் குர்ஆனுக்கும் நபியவர்களுடைய ஹதீஸுக்கும் மத்திய தரத்தில் இருக்கின்ற ஒரு பகுதிதான் அல் ஹதீஸுல் குதுசி. இதிலே நபியவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், அல்லாஹ் உள்ளத்தில் போட்ட விடயங்களை தன்னுடைய வார்த்தை பிரயோகத்திலே நபியவர்கள் முன்வைப்பார்கள், அதுதான் ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ் வார்த்தையோடு இறக்கியது, ஒரு நுக்தாவும் கூட்டாமல் குறைக்காமல் ஓதி காட்டியதுதான் அல் குர்ஆன். கண்ணியமானவர்களே, என்ன சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் அடியார்களை அன்போடு கூப்பிட்டு சொல்கிறான், என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்மா அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை நான் எனக்கு நானே ஹராம் ஆக்கி கொண்டேன், நானே எனக்கு முதல் தடை விதித்துக் கொண்டேன், நான் அநியாயம் செய்வது எனக்கு ஹராம். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கு மத்தியிலும் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்வதை ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட செயலாகவே ஆக்கிவிட்டேன். பல சதாலமு, உங்களுக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம், அநியாயம் செய்ய வேண்டாம். ஹதீஸ் தொடர்கிறது, தலைப்புக்குரிய பகுதி அவ்வளவு போதும், அநியாயம் தடுக்கப்பட்டது. கனிமணர்களே, ஹதீஸ் ஒன்றை சொன்ன நபியருடைய ஹதீஸை சுருக்கமாக நபியர்கள் முன்வைத்தார்கள். அநியாயத்துடைய முடிவு இருட்டு, அநியாயத்துடைய முடிவு இருள், அநியாயத்துடைய முடிவு மறுமையிலே கனியமான எல்லா நன்மை செய்தவர்களுக்கும் ஒளி கிடைக்கும், ஒளி மூமின்களுக்கு ஒளி கிடைக்கும். அந்த ஒளியை பார்த்து காபிர்கள் இணை வைப்பாளர்கள் பாவிகள் உந்துருனா நக்சத்து மின்னூரிக்கும், நீங்கள் கொஞ்சம் எங்களை திரும்பி பாருங்கள், நீங்கள் பார்க்கின்ற பார்வையில் வருகின்ற கொஞ்சம் வெளிச்சத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். மெயின் லைன் ஒன்று போகும், சப்லைன்கள் போகும், கரண்ட் மெயின் லைன்லே பவர்ஃபுல்லாக இருக்கும், சப்லைன்களிலே அது பவர்ஃபுல் குறைந்ததாக இங்கே விநியோகிக்கப்படும். அதுபோன்று பிரதானமான ஒளியிலிருந்து கொஞ்சத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், திரும்புங்கள் என்று நல்லடியார்களை பார்த்து சுவர்க்கவாதிகளை பார்த்து பாவிகள் சொல்வார்கள் என்றால் மறுமையிலே நல்லடியார்களுக்கு ஒளி கிடைக்கும். அந்த ஒளி கிடைக்கின்ற நாளிலே அஸ்துல்மு துலுமா துன் யௌமல் கியாமா, இன்னும் ஒரு முறையில் வாசித்தால் ஹதீஸை துலுமா து யௌமில் கியாமா, கியாமத்து நாளிலே அநியாயம் முடிவு இருளாக இருக்கும், இருளின் முடிவு நரகம். எனவே அநியாயத்துக்குரிய முடிவு நரகம் என்பதை தெளிவாக நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கண்ணியமான் அநியாயம் என்றால் நாம் விளங்கி இருக்கிறோம், களவெடுப்பதும் கொலை செய்வதும் அடிப்பதும் பறிப்பதும் அல்லது மற்றவர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுவதும். கண்ணியமானவர்களே, அநியாயத்துடைய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நாம் யாரும் தப்ப முடியாது. ஒரு ஹதீஸை பார்த்த ஞாபகம் எனக்கு, அது எங்கு எந்த கிதாப் என்று இந்த இடத்தில் உறுதியாக சொல்ல முடியவில்லை, அதை பார்த்தேன். ஒரு ஹதீஸுடைய கருத்து, ஒரு மனிதர் ஒருவருடைய காணியில் நின்று கொண்டிருக்கிறார், அல்லது ஒரு பொதுக்காணி அலை பாதை நின்று கொண்டிருக்கின்ற மனிதர் தன்னுடைய பெருவிரலால் காலால் விரலால் அந்த நிலத்தை சுரண்டுகிறார், காலால் அந்த நிலத்தில் நிற்கின்ற இடத்தை சுரண்டுகிறார், விரலால் சுரண்டியதையும் அல்லாஹ் ஏன் சுரண்டினா என்று கேட்பானா, பிறருடைய காணியை பறித்தால் விடுவானா, பிறருடைய கூலிக்கிருந்த கடையை பறித்தால் விடுவானா, பிறருடைய காணிக்கும் சேர்த்து வேலி அடித்தால் விடுவானா, பிறருடைய சொத்துக்களை கண்ணியமான சூறையாடினால் விடுவானா, பொதுவான ஒரு நிலத்திலே விரலால் ஏன் சுரண்டினாய் என்று கேள்வி இருந்தால் எப்படி ஏக்கர் கணக்கிலே பேச்சஸ் கணக்கிலே சுரண்ட முடியும், எப்படி ருபீஸ் கணக்கிலே டாலர் கணக்கிலே பவுண்ட் கணக்கிலே என் கணக்கிலே ரியால் கணக்கிலே திருட முடியும் கேட்பான் அல்லாஹ். அதனால்தான் கண்ணியமான அநியாயத்துடைய அந்த விபரீதத்துடைய தாற்பரியம் எவ்வளவு பயங்கரமானது. ஒரு நபி பிரயாணத்திலே, நமது நபி அல்ல, முன்னைய காலத்து ஒரு நபி ஒரு மரத்துக்கு கீழே உறங்குகிறார்கள், ஒரு காட்டு வனாந்திர பகுதி உறங்குகின்ற பொழுது, அவர் களைப்பில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு எறும்பு அவரை தீண்டுகிறது, ஒரு எறும்பு அவரை குட்டுகிறது, தூக்கம் விழித்தெழுந்து எழும்பினார், தூக்கம் விழித்தெழும்பினார், எழும்பியவுடன் அந்த எறும்பினால் தூக்கம் உடைந்து விட்டது, ஆத்திரப்பட்டார். சகாக்களிடம் சொன்னார், இந்த எறும்பு எந்த கூட்டிலிருந்து வருகிறது என்று பாருங்கள், எறும்பு லைனாக வருகிறது, எறும்புடைய அந்த பொந்து இருக்கிறது, கண்டுபிடித்தார்கள். சொன்னார்கள் அந்த நபி, இந்த எறும்பு கூட்டை எறும்பு பொந்தை நெருப்பால் எரித்து விடுங்கள், கட்டளை செய்து விட்டார்கள். அல்லாஹ் அறிவித்தான், அவருக்கு கேள்வி கேட்டான், என்ன கேள்வி, அஹரத்த உம்மத்தம் மினல் உமம் லினம்லத்தின் கரசத்க, கேள்வி பாருங்கள், உங்களை ஓர் எறும்பு ஓர் எறும்பு தீண்டியதற்காக அந்த எறும்பு இனத்தை எப்படி நீங்கள் அழிக்க முடியும், ஓர் எறும்பு தான் உங்களை தீண்டியது, அதை கொள்வதா விடுவதா உங்களுடைய இஷ்டம், ஆனால் அந்த எறும்பு உங்களை தீண்டியதற்காக அந்த எறும்பின் இனத்தை நீங்கள் எப்படி எரிக்க முடியும், எச்சரித்தான் அல்லாஹ் நபியே. என்றால் எங்கோ ஒருவர் தவறு செய்தார் என்பதற்காக அந்த நபருடைய இனத்தை, அந்த நபருடைய மதத்தை, அந்த நபருடைய இனத்தையே அழிப்பதற்கு துடிக்கின்றவர்களை அல்லாஹ் விடுவானா, விடமாட்டான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இதுதான் அநியாயம். எறும்புக்கு கூட அநியாயம் நடப்பதை அல்லாஹ் தட்டி கேட்டான் என்றால் மனிதர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை அல்லாஹ் விடமாட்டான், அதை கனவிலும் நீங்கள் மறக்க கூடாது.
இதுதான் அநியாயம். உமர் அலி சொல்வார்கள், உமர் அலி ஆனவர்கள் நீதியை உலகத்துக்கு அஸ்திவாரமிட்ட ஹலீஃபா, பாதைகளிலே என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பாதைகள் குன்றும் குழியுமாக இருக்கக்கூடாது, அதை செப்பரிட வேண்டும். அது எலெக்ஷனிலே வெல்வதற்காக வேண்டி டெம்பரரியாக பல் நிறைப்பது போன்ற அல்ல பாதை போடுவது. அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னால் சேவை செய்வது போன்று தற்காலிகமாக பல் அடைத்தல் என்ற ஒரு வைத்திய முறை இருக்கிறது. அது போன்ற அல்ல பாதை. நிரந்தரமாக குன்றும் குழியும் இல்லாமல் மக்கள் பயணிக்க வேண்டும். எல்லா பாதைகளும் குன்றும் குழியும் இல்லாமல் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு பாதையிலே ஒரு குழியிலே ஒரு கல்லிலே ஒரு கழுதை இடறி விழுந்து அல்லது இடறி விழுந்து ஒரு கழுதை செத்தாலும் உமரிடம் அல்லாஹ் கேட்பான். என்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கழுதை குழியில் விழுந்து செத்தாலும் அல்லாஹ் என்னிடம் கேட்பான் என்று நான் பயப்படுகிறேன். அநியாயத்தை பயந்தார்கள். குழியில் தள்ளிவிடவில்லை, கழுதை சாவுவதற்கென்று குழி வெட்டவில்லை. இருக்கின்ற குழியிலே அல்லது இருக்கின்ற கல்லிலே கழுதை தானாக அதுவாக விழுந்து செத்தாலும் உமரிடம் கேட்பான் என்று பயந்தார்கள். இது ஆட்சியாளர்கள், இதுதான் அரசியல்வாதிகளுக்குரிய பண்புகள். இப்பொழுது உலக வரலாற்றை, குர்ஆன் சொல்கின்ற வரலாற்றை நோக்குவோம். அநியாயக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைத்த வரலாறு கிடையாது. அநியாயக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்காது. உலகத்திலே கண்ணியமன் அநியாயம் என்பது என்ன? உரிமை மீறல். உரிமை மீறப்பட்டால் அநியாயம். அது எதற்குரிய உரிமையாக இருக்கலாம், எதற்குரிய உரிமையாக இருக்கலாம். எந்த அளவு மனித உரிமை பேசப்பட்டிருக்கிறது? வீடு கட்டுகிறீர்கள், பக்கத்து வீட்டுக்காரருக்கு காற்று வராத அளவுக்கு நீங்கள் தடுத்து கட்டக்கூடாது. இன்று பக்கத்து வீட்டு காணியிலிருந்தும் ஒரு பகுதி நமது வீட்டுக்குள், நமது காணிக்குள், நமது சொத்துக்குள்ளே கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட உரிமை பேசப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். அநியாயக்காரர்கள் பல துறையில் இருந்தார்கள், பல தலைப்புகளிலே அநியாயத்திலே கொடிகட்டி பறந்தார்கள். ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டால் சுருக்கமாக முன்வைக்கலாம். உலக மட்டத்திலே ஆட்சி அநியாயம் செய்தான் நும்ரூத், அவனுக்கு என்ன நடந்தது? கண்ணியமானே, நொண்டி கொசு மூக்கால் போனது, மூளை அரித்தது, செருப்படி கொடுத்து உலகத்திலிருந்தல் அனுப்பினான். நவீன யுகத்திலே ஒருவன் செருப்படி பட்டு ஆட்சியிலே தூரமாகினான். நமது ஒரு இஸ்லாமிய நாட்டிலே கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளன் இன்று உயிரோடு இருக்கிறான், பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான். அவனும் ஒரு ஒரு வழக்கறிஞருடைய கையால் பெரும் சபையிலே செருப்படி பட்டு தன்னுடைய ஆட்சியை முடித்தான். நும்ரூதுக்குப்பட்ட செருப்படி இன்று வரைக்கும் சங்கிலி தொடராக பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அநியாயத்தின் முடிவு உலகத்திலும் செருப்படி, சக்கராத்திலே சங்கிலியால் வழக்குமார்கள் அடிப்பார்கள், சாட்டையால் அடிப்பார்கள். எதிரிபூன புஜூகவும் வாதுபாரகும் மிக கண்ணியமான ஒரு உறுப்புக்கும் வழிபடும். ஒரு கேவலமான என்பதை விட ஒரு அசுத்தமான உறுப்பு பித்தட்டு. மலைக்குமார்கள் அடிக்கின்ற இடம், சேர்மார்கள் கையில் அடிப்பார்கள், உஸ்தாத் கையில் அடிப்பார், தந்தை கையில் அடிப்பார், கையை நீட்ட சொல்லித்தான் அடிப்பார். மலைக்குமார்கள் அடிப்பார்கள் முகத்திலும் பித்தட்டிலும். மலைக்குமாருடைய அடிபடும் இடம் முகம், பித்தட்டு. எப்படி இருக்கும் சங்கிலி? நமது நாட்டு நமது ஊர் இரும்பல்ல, உலக இரும்பல்ல, அது நரக நெருப்பு சங்கிலி. கனிமணி, இது அநியாயத்துடைய முடிவு. ஃபிரௌன் ஒரு நாட்டை பாடுபடுத்தினான். எப்படி முடிவு வந்தது தெரியும்? தாண்டு மூழ்கி அப்படி செத்து மடிந்து இன்று வரைக்கும் மியூசியத்திலே வைக்கப்பட்டிருக்கிற உடம்பு. எதற்கு? இப்படிப்பட்ட குட்டி ஃபிரௌன்களுக்கு ஒரு பாடம். அது பல நாடுகளில் நடக்கின்றன. பல ஆட்சியாளர்கள் பாரிய நோய்களுக்கு உட்பட்டு மரணிக்கிறார்கள். நும்ரூது கொப்பானது. பலர்கள் விபத்துக்களில் மரணிக்கிறார்கள். ஃபிரௌன் கொப்பானது. கன்னிமணலே, ஒரு ஊர் ஒரு ஏரியாவுடைய ஒரு அநியாயக்காரனாக செயல்பட்டவன் தான் அபூ ஜஹல். எப்படிப்பட்ட அநியாயங்களை செய்தான்? பேச தேவையில்லை, சொல்லவிடவில்லை, இஸ்லாத்துடைய பணிகளை மேற்கொள்ள விடவில்லை, முஸ்லீம்களுக்கு சுதந்திரம் இல்லை, சொந்த தாயகத்திலே முஸ்லீம்கள் அப்படியே முற்றுகையிடப்பட்டார்கள். கன்னிமணர்களே, உணவு கொடுக்கப்படவில்லை, பொருளாதார தடை வைக்கப்பட்டது, எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ உயிர்களுக்கு பறிக்கப்படுவதற்கு வஃபாத்தாகுவதற்கு காரணமாக அவன் அமைந்தான். கண்ணியமான முடிவு எப்படி வந்தது? சிறுவர்களுடைய கையால் அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தினான். மாவீரன் செத்தான். அபூஜஹல் என்றால் யாரென்றே தெரியாத சிறுவர்களுடைய கையால். அபூஜஹல் என்றால் யாரென்றே தெரியாது, அவ்வளவு சிறியவர்கள். அப்துல் ரஹ்மான் நௌஃபலியோட கேட்கிற ஒரு சிறுவர், அபூஜஹல் வந்தால் காட்டுங்கள் பத்ருடைய யுத்தத்திலே. அதே மக்காவில் சமாளிக்கிறார். அபூஜஹலை பல தடவை கண்டிருப்பார், ஆனா அபூஜஹலை அபூஜஹலாக விளங்கவில்லை. அந்த அளவு சிறிய பிராயம். சிறு பிராயத்திலே அவர் கேட்கிறார், இன்னொரு பக்கத்தில் கேட்கிறார், இருவரும் சேர்ந்து கொள்கிறார்கள், கண்ணியமானவர்களே, அநியாயக்காரனுடைய முடிவு உலகத்தில் மோசமாகத்தான் அமைந்திருக்கிறது, மிக மோசமாக அமைந்திருக்கிறது. கண்ணியமான இன்னொரு விடயம், யார் எந்த துறையில் அநியாயம் செய்கிறார்களோ அந்த துறையில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அந்த துறையில் பாதிக்கப்படவில்லை. பிறருடைய காணியை இவர் பறித்தால், இவர் பறித்தது ஐந்து பேச்சஸ் என்றால், இவருடைய 50 பேச்சஸ் பறிபோகாமல் மௌத்தாக மாட்டார். பிறருடைய 10 லட்சத்துக்கு இவர் ஆப்பு வைத்தால், இவருடைய 10 கோடிக்கு அல்லாஹ் ஆப்பு வைக்காமல் மரணிக்க மாட்டார். இவர் மரணிக்க மாட்டார். அந்த துறையில் வரும். எதனால் எதை பாவித்து அநியாயம் செய்தாரோ, உறுப்புகளால், அந்த உறுப்புக்கு தண்டனை வரும். அந்த உறுப்புக்கு தண்டனை வரும். சிலர்கள் அவருடைய மாஸ்டர் பிரெயினை பாவித்து முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அநியாயம் செய்தார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் செய்வதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். கண்ணியமான தீட்டியவர்கள், செய்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் இருக்கிறான், பிணம் போன்று படுத்து கிடக்கிறான், யாரென்று தேடி பாருங்கள். அவருடைய பெயரை சொல்வதற்கு இந்த புனித இடத்தில் பொருத்தம் கிடையாது. அவன் யார் தெரியுமா? அவன் தான் பலஸ்தீனிலே எத்தனையோ பெண்களை விதவையாக்கியவன். அவன் தான் பலஸ்தீனிலே எத்தனையோ குழந்தைகளை ஜனாசாவாக்கியவன். அவன் தான் ஈராக்கிலே என்று உலக நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு அநியாயத்துக்கு அவனுடைய ஐடியாவை, அவனுடைய மூளையும், அவனுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தியவன். இன்று செத்து விட்டானோ மடிந்து விட்டானோ தெரியாது, ஆனால் சாகவில்லை என்ற தகவல் தான் இறுதியான தகவல். அவன் பிணம் போன்று படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அசையவும் முடியாது, அவனுக்கு தின்னவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, அவனுக்கு எலும்பவும் முடியாது. கண்ணியமான மூளை, மாஸ்டர் பிரைன், இன்று அசைய முடியாமல் படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கும் பிணத்துக்கும் வித்தியாசம், இவனுக்கு உயிர் இருக்கிறது, பிணத்துக்கு உயிர் இல்லை, அவ்வளவுதான். அசைவு கிடையாது. நவீன யுக வரலாறு. அநியாயம் படுக்க போடும், அநியாயம் இழுக்க வைக்கும். இழுத்திலுக்குத்தான் சாவுவான் அநியாயக்காரன். அவன் உண்மையான சவுபா செய்யாவிட்டால் அது உண்மை. அது பிறருக்கு அநியாயம் செய்தவர்கள் நல்ல மௌத்து வரும் என எதிர்பார்க்க வேண்டாம். உள்ள அநியாயத்தை எல்லாம் செய்துவிட்டு வருடா வருடம் அச்சு செய்யலாம், வருடத்துக்கு 3 உம்ரா செய்யலாம். அநியாயம் செய்த நபர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டு உரிமைகளை கொடுக்காவிட்டால் காமத்துல்லாவுக்கு பக்கத்தில் மௌத்தாகினாலும் களிமா வராது, அவனுக்கு களிமா வராது. கண்ணியமானவர்களே, அநியாயத்துடைய முடிவு விபரீதம், பயங்கரம். ஹப்பா ரலியல்லாஹுவர்கள் சாதாரண சஹாபி. சாதாரண சஹாபி என்றால் பசாரிலே விற்கப்பட்டவர்கள், அடிமை. நஜத்துடைய பகுதியை சேர்ந்தவர்கள், இந்த ரியாதுடைய பகுதி விற்கப்பட்டார்கள், அடிமை. சிறிய பிராயத்தில் வாங்கப்பட்டார்கள். ஒரு பெண் வாங்கினார், உம் அன்மார், உம் அம்மார் அல்ல, உம் அன்மார், அலிப் நூன் வாங்கி அவள் ஒரு சிறிய ஒரு தொழிற்சாலை திறந்தார். என்ன தொழிற்சாலை? ஆயுத தொழிற்சாலை, வெப்பன், வெப்பன் ஃபேக்டரி. ஆயுத செய்வதிலே இவருக்கு பயிற்சி கொடுத்து நிபுணத்துவம் பெற்றார். சிறுவர் இவர் தான் ஓனர், உரிமையாளர், இவர் ஊழியர். மக்காவிலேயே மிக தரமான, மிக சிறந்த ஆயுத தயாரிப்பாளர் ஹப்பாப் என்று பெயர் போனது. இப்பொழுது இவர் ஓய்வு நேரங்களிலே சிந்திப்பார், நான் இவளுக்கு அடிமையாக இவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு என்ன அசல தீனாருக்கும் திருகத்துக்கும் நான் இப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் யார், எங்கிருந்து வந்தேன், நான் என்ன, என்ன நோக்கத்தில் உலகத்தில் வாழ்கிறேன், என்னுடைய எதிர்கால இலக்கு என்ன என்று சிந்திப்பார்கள். தனிமையில் சிந்திக்கின்ற பொழுது கேள்விப்படுகிறது, ஒரு வாலிபர் வந்திருக்கிறார், அவருடைய பெயர் முஹம்மது, அவர் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை அறிமுகப்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், அல்லாஹ் ஒருவன் என்று, அல்லாஹ் நம்மை படைத்தான், அல்லாஹ் நம்மை மௌத்தாக்குவான், மறுமை ஒன்று இருக்கிறது, எழுப்பப்படுவோம், கபர் இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று தான் சொல்கிறாராம் என்று கேள்விப்பட்டு அந்த சிறுவர், அதாவது அந்த வாலிபர் முஹம்மத் என்ற அந்த வாலிபரை நோக்கி செல்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து வருகிறார். தன்னுடைய தொழிற்சாலையிலே பணிபுரிகின்ற ஊழியர் முஸ்லிமாகி விட்டார். இப்பொழுது இந்த உம்மு அன்மார் சுவேசக்காரியாக மாறுகிறார். சுவேசம் படிக்கிறது வந்து கேள்விப்பட்டது. ஓய்வு நேரங்களிலே இடைக்கடை முஹம்மதை சந்திக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், கேட்டார், என்ன முஹம்மதை சந்திக்கிறாய்? சலவா சொல்ல வேண்டிய நாம் அவளுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் சலவாத்து சொல்லவில்லை. கண்ணியமானவர்களே, முஸ்லிமாகி விட்டேன், அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய கடமைகளிலே உன்னுடைய தொழிற்சாலையில் எந்த குறையும் வைக்க மாட்டேன், டியூட்டியிலே சரியாக இருப்பேன், என்னுடைய மத சுதந்திரம், எனக்கு எந்த மதத்தையும் மார்க்கத்தையும் பின்பற்றலாம், நீ அதை திணிக்க முடியாது, என்னுடைய இஷ்டம் என்று இவர் பேசுகின்ற பொழுது அவள் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு, ஒரு அந்நிய பெண் இப்பொழுது சுவேசம் அநியாயமாக வெடிக்கிறது, அநியாயம் செய்கிறாள். கனிமணவர்களை, நான் சொன்ன அந்த கருத்துக்கு கீழே இந்த நிகழ்வை நினைக்கிறேன். யாருக்கு எந்த இடத்தில் எந்த உறுப்பால் அநியாயம் செய்தோமோ அந்த உறுப்புக்கு தண்டனை வரும், அந்த இடத்துக்கு தண்டனை வரும். அண்ணுவும் பிசகாமல் அதை தண்டிப்பான். வருவாள் ஆயுதங்கள் செய்வதற்கு, இரும்பை நெருப்பில் உலையில் எப்பொழுதுமே ஆயுதம் உருகிக் கொண்டிருக்கும், இரும்பு உருகி கொண்டிருக்கும், அது வாளாக, அது கேடயமாக, அது கவசமாக மாற முன்னல் அந்த உலையிலே உருகி கொண்டிருக்கும். அந்த தட்டுகின்ற உலையில் இருக்கின்ற முக்கியமான அந்த மிட்டி சுத்தியல் போன்ற அந்த நெருப்புடைய நிறத்தில் இருக்கும், அதை எப்படி எடுப்பால்? இஸ்லாத்தை விடு, விடமாட்டேன், என்ன நீ செய்தாலும் நான் முஸ்லிம். இதைத்தான் நல்லா விரும்புகிறேன். சோதனைகள் வருகின்ற பொழுது இஸ்லாத்தில் இன்னும் நுழைய வேண்டும், இன்னும் உறுதியாக வேண்டும். தவிர அல்லாவோடு கோபித்து நமக்கு எந்த பயனும் கிடையாது. எனக்கு அல்லாஹ் சோதிக்கிறான் சொல்ல மாட்டேன், இது முனாஃபிக்களுடைய பண்பு. எனக்கு தந்தால் சொல்லுவேன், தந்தால் நல்லவன் செய்வேன், எனக்கு தராவிட்டால் அல்லாவோடு நான் கோபம் என்றால் நமக்கு நாமே மண்ணெண்ணி போடுகிறோம். நீ என்ன செய்தால் நான் முஸ்லீம், விட மாட்டேன் இஸ்லாத்தை. அப்படியே எடுத்து என்ன செய்வாள் தெரியுமா? உச்சந்தலையிலே அந்த அந்த இரும்பு நெருப்புடைய நிறத்தில் உருகி போயிருக்கிற இரும்பை உச்சந்தலையிலே சூடு போடுவாள். விடமாட்டார். அல்லாஹ் ஒருவன் தான், இஸ்லாம் தான் மார்க்கம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், இதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீ என்னதான் அநியாயம் செய்தாலும் பரவாயில்லை. உச்சந்தலையிலே செய்த அந்த அநியாயம் பெரிதாக தொடங்கியது. அந்த நெருப்பு தணல் இருக்கும், நெருப்பு தணல், அந்த விறகை, அந்த உலையை மூட்டு நெருப்பு மூட்டுவதற்கு போடுகின்ற அந்த விறகுக்கு பாவிக்கின்ற அந்த பெரிய தணலை எடுத்து வைப்பால், அப்படியே வைத்து அவருடைய சகோதரருடைய உதவியோடு அப்படியே தூக்கி ஹப்பாருடைய வயிற்றை அந்த நெருப்பிலே வைத்து எழும்பி ஓடாமல் மேலே ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைப்பால் எப்படி இருக்கும்? ஒரு மெழுகுதிரி நெருப்பு சிறுவர்களில் பட்டுவிட்டால் எப்படி இருக்கிறது நமக்கு? விடமாட்டார்கள். இஸ்லாத்தை கலிமா சொல்லிக் கொண்டிருப்பார்கள், முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய எந்த அநியாயம் நடந்தால் நான் விடமாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள். கனிமனை பின்னால் ஒரு காலத்தில் உமரலியலானவர்கள் பழைய சஹாபாக்களுடைய பழைய நிகழ்வுகளை கேட்டு புதியவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹுடன் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஹப்பாப், ஆரம்ப தியாகி நீங்கள், நீங்கள் இஸ்லாத்துக்குப்பட்ட கஷ்டங்களை சொல்லி காட்டுங்கள் என்றார்கள். ஹப்பாப்கள் எதை பெரிய பயன் பண்ணவில்லை, ஜுப்பாவை தூக்கினார்கள், இடுப்பை காட்டினார்கள். இடுப்பிலே நெருப்பால் சுட்டு கருகிய ஒரு பெரிய ஒரு துவாரம் இருந்தது. பாருங்கள், ஒரு வார்த்தையால் பாருங்கள் என்றார்கள். பார்த்தார்கள், எல்லோரும் அழுதார்கள். அந்த தணலில் வெந்த அந்த அடையாளம் தான் அது. இப்படி அடையாளம் கனிமன் சார், இப்படி போகிறது காலம். அவர்கள் சாத்தை விடவில்லை, இஸ்திகாமத்தாக இருந்தார்கள். மூமிங்கள் முஸ்லிம்கள் அநியாயம் நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம் வெறையின் இஸ்திகாமத்தாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். இந்த முஸ்லிம்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கொடுப்பான். இப்பொழுது கம்பெனியிலிருந்து ஓடவில்லை, ஃபேக்டரியிலிருந்து விலகவில்லை, ரிசைன் லெட்டர் கொடுக்கவில்லை, ராஜினாமா செய்யவில்லை, ஊழியராக இருக்கிறார். என்னுடைய தொழில், அவள் உரிமையாளர், அவள் அநியாயம் செய்கிறார் சுவேசத்தால், என்னுடைய தொழிலை நான் செய்வேன் என்று தொழிலில் தொடர்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த எஜமாட்டிக்கு, அந்த ஃபேக்டரி ஓனருக்கு, அந்த பொஸ்ஸுக்கு, ஊழியனுக்கு அநியாயம் செய்த பொஸ்ஸை அல்லாஹ் தண்டிக்க பார்க்கிறான். தலைவலி வந்தது. தலைவலி சாதாரண வழி அல்ல, ஒரு பெனடோலுக்கும் பெனடினுக்கும் அடங்குகின்ற வழி அல்ல, ஒரு பாமை பூசி அடங்குகின்ற வழி அல்ல, ரிவாயத் வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தலைவலி வந்தால் அவள் கத்துவால் நாய் குறைப்பது போன்று. முதலாவது கேவலம், எஜமாட்டியை குறைக்க வைத்தான் அல்லாஹ் நாய் போன்று தலைவலியினார். அந்த பணக்காரி ஆயுத தொழிற்சாலை உரிமையாளர் எப்படி இருக்கும் பணம், சீமாட்டி அந்த அந்த காலத்தில் இருந்த எல்லா வைத்தியர்களையும் நிபுணத்துவம் பெற்ற பெரிய பெரிய வைத்தியர்களிடம் அழைத்து ட்ரீட்மெண்ட் செய்து மருந்து செய்தால் ஒன்றும் பலிக்கவில்லை, ஒரு மருந்தும் பலிக்கவில்லை. நும்ரூதுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்தது. உலக அரசன் சுப்பபவர் விட்டோபவர் வல்லரசு அந்த காலத்தில் உலக மட்டத்திலே பிரசித்தி பெற்ற வைத்தியர்கள் வைத்தியம் செய்தும் அந்த நொண்டி கொசுவை ஒருவராலும் சாகடிக்க முடியவில்லை, எடுக்க முடியவில்லை. ஒரு வைத்தியர் இறுதியில் சொன்னார், இவருக்கு வருத்தம் நிற்க வேண்டும் என்றால் உச்சந்தலையிலே நெத்தியிலே செருப்பால் அடிப்பதுதான் மருந்து. வைத்தியரின் கருத்துப்படி செருப்படி கொடுக்கப்பட்டது. வைத்தியத்துக்கு செருப்படி கண்ணியமான கேவலமான மருந்து. இங்கு ஒரு வைத்தியர் சொன்னார், இவளுக்கு ஒரு மருந்தும் படிக்கவில்லை, இவளுக்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த வைத்திய முறையை ட்ரை பண்ணுவோம், அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்ப்போம் என்றுதான். இன்று கரண் பிடிக்கின்ற சிஸ்டம் இருக்கிறது, கேன்சர் போன்ற நோய்களுக்கு கரண் பிடிப்பார்கள். கரண் பிடிக்கின்ற பொழுது நெருப்பை கொண்டு போய் உடம்பில் வைப்பது அல்ல, அவருடைய உஷ்ணம் படும். கண்ணியமானவர்களே, அந்த வைத்தியர் சொன்னார், இவளுக்கு இந்த வருத்தம் நிற்பதற்கு ஒரு மருந்தும் பலிக்காது, இவளுக்கு தலையிலே இரும்பை காய்ச்சி சூடு போடுவதுதான் மருந்து. யார் போடுவது? வருத்தம் அடிக்கடி வருகிறது, அடிக்கடி போட வேண்டும். வேலை வெட்டி இல்லாத ஒருவரை தேட வேண்டும் அல்லது பணியாளை நியமிக்க வேண்டும். கண்ணியமானவர்களை முடிவெடுத்தார்கள். இப்பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹுவர்களுக்கு நடந்த அநியாயங்கள் சற்று காலம் கடந்து விட்டது, கொஞ்சம் வயதாகி மூத்த வயதாகி விட்டார்கள். அநியாயம் வாலிப பருவம் சிறுபிராயம், இப்பொழுது அவர்களுக்கே ஓரளவு மறந்தது போன்று. பழைய கால அநியாயம் எல்லாம் மறக்க மாட்டான். அநியாயத்துடைய டேட்டும் இடமும் செகண்டும் அல்லாஹ்வுக்கு மறக்காது. யார் போடுவது சூடு? அடிக்கடி போட வேண்டுமே, அவரோட இருக்க வேண்டுமே. முடிவெடுத்தார்கள் குடும்பத்தார்கள், நம்முடைய ஊழியர் ஹப்பாபே போடட்டுமே. அப்படியா? ஹப்பாப், எனக்கு வருத்தம் வருகின்ற பொழுது நீ எறும்பை காய்ச்சி தலையில வைக்க வேண்டும், என்னுடைய வருத்தம் அப்பொழுதுதான் குறையும் என்று வைத்திய ஆலோசனை. நான் ரெடி, நான் உங்களுடைய ஊழியர், சொல்வதை கேட்பேன். கனிமொழி வருஷம் வரும், நாய் குலைப்பது குறைப்பது கொண்டு குறைப்பார். ஹப்பாப் ரலியல்லாஹு எந்த தலைக்கு எந்த இரும்பை காய்ச்சி சூடு போட்டாலோ அந்த நபருடைய கையால் இவளுக்கு தலைவலியை உண்டு பண்ணி அல்லாஹ் சூடு போட வைத்தான். ஹப்பாப் ரலியல்லாஹு பைத்தியம் பிடிக்கவில்லை, மூளை இருக்கின்ற பகுதியில் சூடு போட்டும் ஹப்பாப் ரலியல்லாஹு பின்னால் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான், முக்ரிஉல் குர்ஆனாக மாற்றினான், மல்லிவுல் குரானாக அல்லாஹ் மாற்றினான், குரானுடைய போதனை ஆசிரியராக மாற்றினான். மூளை தாக்கவில்லை, உடம்புக்கு எந்த ஆபத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அவருடைய தண்டனை அவர்களுக்கு உளவியல் ரீதியான உடலியல் ரீதியான எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. உமரலியலானவர்களுடைய ஹிதாயத்துக்கு கூட அவர்களுடைய குரானுடைய சபை அதுதான் காரணம் என்பதை வரலாற்றில் படிக்கிறோம் என்றால், இந்த பெண்ணுக்கு நடந்தது தெரியுமா? சூடு போட்டு 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 மூளை பாதிக்கப்பட்டு சைக்கோவாக மாறி, மனநோயாளியாக மாறி, பைத்தியகாரியாக மாறி, ஆயுத தொழிற்சாலையின் எஜமாட்டி பைத்தியகாரி என்ற பட்டியலிலே செத்தாள். அநியாயத்துடைய முடிவு கனிமணி. இது ஒரு நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, இடையிலே உள்ள உறுப்புகளை விடுகிறேன், ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காது. கீழுறுப்பு எடுக்கிறேன், மேலுறுப்பு தலை, கீழுறுப்பு கால், அப் அண்ட் டவுன். அப் சொல்லிவிட்டேன், சிறிய நிகழ்வு. அங்கே எறும்புக்கு செய்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டன் ஒரு நபியிடம், ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், மேதை, அரபு இலக்கணத்திலே பாண்டித்யம் பெற்றவர்கள், குர்ஆனுக்கு விரிவுரையும் இருக்கிறது. இவர்கள் பெரிய ஒரு ப்ரொஃபஸராக மாறி, நமது பாசிட்டுள்ள இருந்தார், ஒரு பெரிய பேராசிரியராக மாறி மாணவர்களோடு சேர்ந்து ஒரு பிரயாணம் போகிறார்கள். போகின்ற பொழுது இவர்களுடைய ஒட்டகம் மிரண்டு கீழே விழுகிறார்கள். சைக்கிளில் போகிறோம், பைஸ்களில் போகிறோம், காரில் போகிறோம், பெஜரோவில் போகிறோம், எக்ஸ்ரே பண்ணுகிறது, கால் உடைகிறது. 2017 ஒன்பதாம் மாதம் 8ஆம் தேதி, 2010ஆம் ஆண்டு, 2005ஆம் ஆண்டு யாரோ ஒருவருடைய காலை உடைத்திருப்போம், நாம் மறந்திருப்போம். அதற்கு இங்கே உடைகிறது. ஏன்? அவரிடம் சென்று உரிய மன்னிப்பு கேட்கவில்லை. அது 2005 புட்பால் விளையாடுகின்ற பொழுது ஒருவருக்கு கால் மாட் போட்டு இருப்போம், அங்கே அவருடைய கால் உடைந்தது, வேண்டுமென்றே செய்தோம், நம்மே பைஸ்களிலே அல்லாஹ் விளைவித்து உடைக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். 20 வருடத்துக்கு முன்னருடைய மண்டியை உடைத்திருப்போம், இன்று நாம் வழிக்கு விழுந்து வீட்டிலிருந்து மேல்மாடியிலிருந்து விழுந்து மண்டை உடைகிறது, கோமா ஸ்டேஜுக்கு போகிறோம். 25 வருடத்துக்கு முன்னால் ஒருவருடைய மண்டையை உடைத்தோம். சிலவேளை அவரே நம்மை வைத்தியசாலைக்கு எப்பலோடும் ஒரேஞ்சோடும் பார்க்க வரலாம். கண்ணியமானவர்களே, போகின்ற பொழுது வழுகி விழுகிறார்கள், முழங்காலுக்கு கீழே அப்படியே உடைந்து கலண்டு விட்டது, முழங்கால் ஜோயில் கலண்டு விட்டது. மாணவர்கள் எல்லாம் சிகிச்சை செய்தார்கள். உஸ்தாத் பேராசிரியர் மகான் ப்ரொஃபசர் சிகிச்சை செய்து விட்டனர். உங்களுக்கு இப்படி நிலைமை வந்திருக்க கூடாது உஸ்தாத், உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது என்று ஆறுதல் சொல்கின்ற பொழுது உஸ்தாத் சொன்னார், அவர் உண்மையை பேசினார், அவர் மனசாட்சியை தொட்டு பேசினார், இது அல்லாஹ் எனக்கு தந்த தண்டனை. பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடந்தது, அதனுடைய தண்டனை. என்ன நிகழ்வு? விளையாட்டுத்தனமான நிகழ்வு. என்ன நிகழ்வு? சின்ன வயதிலே ஓடித்தறி என்ற விளையாட்டு வயசு, ஒரு குருவியை பிடித்தேன், ஒரு குருவியை பிடித்து காலில் நூலை கட்டினேன், நூலை கட்டி பட்டம் விடுவது போன்று குருவியை விளையாடினேன், பட்டத்துக்கு பதிலாக குருவி. அப்படியே விளையாடி கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய தாய், என்னுடைய உம்மா, தாய் தந்தையுடைய சொல்லை தட்டினாலும் விபத்து வரும் சொன்னார். மகனே, அவிழ்த்து விடு, குருவிக்கு அநியாயம் செய்யாது, குருவி அவிழ்த்து விட, உனக்கு பட்டம் செய்து தருகிறேன், கடதாசியால் பட்டம் விட்டு விளையாடு. இல்லை என்று உமாவுடைய பேச்சை விளையாட்டுத்தனமாக தட்டிவிட்டு குருவியை பட்டமாக விளையாடி கொண்டிருந்தேன். குருவி சென்றது, அப்படியே சென்று ஒரு மரப்பந்துக்குள்ளே இறுகி கொண்டது, அது காலை இறுக்கமாக பிடித்து கொண்டது. அந்த வருத்தம் தாங்க முடியாமல் நான் இருக்கின்ற பக்கத்துக்கு எல்லாம் குருவி வந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு ஒரு வதை, அதுக்கு ஒரு சித்திரவதை, நான் உணரவில்லை. அந்த நேரத்தில் விளையாட்டு பருவம், ஒரு ஜொலி பண்ணுகின்ற பருவம், ஓலவளம் ஏழவளம் எடுத்து என்ஜாய் பண்ணுகின்ற பருவம் என்று கூத்து போட்டுக் கொண்டிருந்தேன். அந்த காலத்தில் ஓல வேலையில் இருக்கவில்லை, இந்த காலத்தோடு இணைத்து சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, தாய் சொல்லை தட்டிவிட்டு பட்டம் விட்டேன், குருவியை இறுகிய குருவியை பட்டம் சிக்கினால் பட்டம் கிழியாமல் எடுக்க பார்ப்போம், பட்டம் கிழிந்தால் நூலாவது தேவை என்று நூல் விலை கூட பட்டம் வாங்கி விடலாம், செய்து விடலாம் என்று நூலாவது தேவை என்று இழுப்போம். இழுத்து பார்த்தேன், மெதுவாக குருவியை சேர்த்து இழுப்போம் என்று குருவி வரவில்லை, உரமாக இழுத்தேன், குருவியுடைய முழங்கால் அப்படியே கலண்டு வந்தது. எத்தனை வயதில்? 10-க்கும் 15-க்கும் இடைப்பட்ட காலம், 10-15 வயதுக்கு நடந்த நிகழ்வு. தாய் ஆத்திரத்தை சொல்லிவிட்டார், நான் சொல்லியும் நீ கேட்கவில்லை, அந்த குருவியுடைய காலை உடைத்தது போன்று அல்லாஹ்வுடைய காலை உடைத்தால் என்ன செய்வாய் என்று தாய் சொன்னார். இப்பொழுது பேராசிரியர், இப்பொழுது பிஏ, இப்பொழுது எம்ஏ, இப்பொழுது அக்கவுண்டர், இப்பொழுது டாக்டர், இப்பொழுது ஜட்ஜ், இப்பொழுது அமைச்சர், இப்பொழுது மந்திரி, இப்பொழுது ஜனாதிபதி, இப்பொழுது பிரதமர், எவனாக இருந்தாலும் அநியாயத்துக்குரிய மன்னிப்பு கேட்கப்படாவிட்டால் தண்டனை வரும். பிஏ எம்ஏ கலாநிதி பட்டமும் அல்லாஹ்வுடைய பார்வையில் தூசிக்கு வீடாகாது. இப்பொழுது சண்டியன் என்ற பெயர் இருந்தாலும் தண்டனை வரும். கண்ணியமானவர்களே, பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது அங்கு குருவியின் காலை உடைத்தவருடைய முழங்காலை அல்லாஹ் உடைத்தான் என்றால் மக்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் ஒவ்வொரு தலைப்பிலும் நம்மை விடுமா? ஒழுங்கான மௌத்தை தருமா? ஒரு உம்ராவை அடித்துவிட்டு தௌபா குளித்து விட்டு 27ஆம் இரவு சொர்க்க சான்றிதழை கையில் பட்டு விட்டோம் என்று கனவில் வாழ்கிறோம். மன்னிப்பு கேளுங்கள், பகை மரங்கள் குரோதங்களை விடுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். உங்களுக்கு இந்த அநியாயம் செய்திருக்கிறேன், இதோ பிடிங்கள், உங்களுடைய காணி இதோ பிடிங்கள், உங்களுடைய வீடு இதோ பிடிங்கள், உங்களுடைய வாகனம் இதோ பிடிங்கள், இந்த உங்களுடைய கூலி, இத்தனை மாதம் கூலி தரவில்லை, இதோ கூலியை பிடிங்கள். இதுதான் இதுதான் தௌபா. எனவே கண்ணியமான, இறுதியாக இப்பொழுது முஸ்லிம்களுக்கு உலகத்திலே பல அநியாயங்கள் பல அட்டுழியங்கள் நடக்கின்றன. பொதுவாக குறிப்பாக நாடுகளில் இந்த நிமிடம் நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நாடுதான் ஹப்பாவினுடைய நிகழ்வை வரலாற்றில் படித்திருக்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப் போனார்கள் என்று வரலாற்றில் படிக்கிறோம். அறுக்கவில்லை, அல்லாஹ் அறுக்க விடவில்லை. நெருப்பிலே முன்னோர்கள் பொசுக்கப்பட்டார்கள் என்று வரலாற்றிலே படித்திருக்கிறோம். கத்தியால் வெட்டப்பட்டார்கள், ஊசியால் குத்தப்பட்டார்கள், கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டார்கள் என்று ஹதீஸில் படித்திருக்கிறோம். இப்பொழுது நமது மியன்மாரிலே நமது முஸ்லீம்களுக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது, அது நடக்கிறது. எத்தனை குழந்தைகள் கண்ணியமடை மிதக்கிறார், எத்தனை பேர் கபரு மையத்துக்குத்தான் தோண்ட வேண்டும், உயிரோடு கபருக்குள் எரிக்கப்படுகிறார்கள். கடந்திருக்கிறது கன்னிமலை. இந்த இடத்தில் இவ்வளவு குளிரான ஒரு அழகான ஒரு சூழலிலே காற்றோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதே நிமிடம் எத்தனை உயிர்கள், எத்தனை பேருடைய உடல்கள் கிழிக்கப்பட்டு வெட்டப்பட்டு உயிரோடு குருபான் கொடுக்கப்படுகிறார்கள், அறுக்கப்படுகிறார்கள் என்றால் வணக்கம் அல்லாது அநியாயம். அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். நம்முடைய கடமை என்ன? நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தீனோடு இணைத்தது. நம்முடைய நாடும் விதிவிலக்கல்ல, அதனுடைய ஒரு பிரான்ச்சாக மாற்றுவதற்கும் சதி நடக்கிறது. அல்லாஹ் விட மாட்டான், நம்முடைய நாட்டை அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான் என்ற உறுதி இல்லாம இருப்போம். கனிமன் நம்முடைய உள்ளத்தால் கவலைப்படுவோம், அவர்களுக்காக வேண்டிய துவா செய்வோம், அவர் துவேச கருத்துக்களையும் காரமான வார்த்தைகளையும் என்ன சோசியல் மீடியாக்களிலே சமூக வலைத்தளங்களை பரப்புவதல்ல நம்முடைய கடமை, ஏசுவதல்ல நம்முடைய கடமை. அப்படி சோசியல் மீடியாவிலே பேஸ்புக்கிலே விவாதம் புரிய போய் நமது மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் 88 நாள் இருந்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார் என்று தெரியும். எல்லாமே நமக்கு மாற்றமாக நடக்கும். அல்லாஹ் நமக்குரியவன். நம்ம துவா, நாம் தொழுகையாளியாக, நாம் பாவங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு, நாம் முதலாவது முஸ்லிம்களுக்குள்ளே, நமது ஊருக்குள்ளே, நமது மஹல்லாவிலே, வீட்டுக்குள்ளே முதலாவது ஒற்றுமை, ஒரு உடல் போன்று மாறுவது நமது கடமை. இந்த முஸ்லிம்களுக்காக துவா செய்வது, நம்மால் என்ற எதிர்ப்புகளை முறையாக தெரிவிப்பது, அதற்குரிய கலவரங்கள் இல்லாமல் நம்முடைய கருத்துக்களை முன்வைப்பது, நம்முடைய உரியவர்களுக்கு அந்த தகவலை ஏற்றி வைப்பது நம்முடைய கடமை. அவர்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு சுஜூதிலும் துவா கேட்பது நம்முடைய கடமை. நோன்பு நோக்க முடியுமா? முஸ்லிம்கள் எங்க நியாயம் செய்யப்பட்டாலும் நம்முடைய துவா அவர்களுக்கு ஒரு பங்காக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நோன்பு நோட்போம். நோன்பாதியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த கடமைகளிலே நாம் ஈடுபடுவோம். அநியாயக்காரர்களை அல்லாஹ்விடம் ஒப்படைப்போம். நாமும் எச்சரிக்கையாக இருப்போம், முன்னெச்சரிக்கையாக இருப்போம். அது எப்படி என்று ஒவ்வொருத்தரும் சிந்தித்து விலகிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்தில் யாருக்கும் உபகாரம் செய்யாமல் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, அநியாயம் செய்யாமல் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. எல்லாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமி அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யாரோ உண்மையான ஈமானை தருவாயாக, ஈமான் இஸ்திகாமத்தை தருவாயாக, இபாதத்திலே பேணுதலை தருவாயாக, உண்மையான தக்குவாவை தருவாயாக, உண்மையில் உண்மையான நம்பிக்கையை தருவாயாக. எல்லாம் நீ மாத்திரம்தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனியா அல்லாஹ். எங்களுடைய அரசியல் பலம் கிடையாது அல்லாஹ், பணபலம் கிடையாது அல்லாஹ், எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது அல்லாஹ், இருந்தும் பயன் இல்லையா அல்லாஹ், உன்னை நம்புகிறோம் அல்லாஹ். எமது முஸ்லீம்களை இஸ்லாத்தை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவருடைய நிலவரங்களை நீ சீராக்குவாயாக. யார் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்கள், அநியாயத்தை அநியாயக்காரர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் முன்னைய காலத்தில் அநியாயக்காரர்களுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாயோ அல்லாஹ், எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அவர்களை தண்டிப்பாயாக, எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக, அவர்களை தண்டித்து நீ குளிர வைப்பாயாக. ஏழை முழுவதாக முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக, சிறுவர்களை பாதுகாப்பாயாக, பெண்களை பாதுகாப்பாயாக, வயோதிபர்களை பாதுகாப்பாயாக. நல்ல கஷ்டப்படுகிறார்கள் யாழ்லா, அகதிகளாகிறார்கள் யாழ்லா, உணவு இல்லாமல் தத்தளிக்கிறார்கள் யாழ்லா, மருந்து இல்லாமல் தத்தளிக்கிறார்கள் யாழ்லா, தண்ணீரிலே ஜனாதாக்கள் மிதக்கின்றன யாழ்லா, கரை கடலோரங்களிலே மிதக்கின்றன யாழ்லா, ஆற்றோரங்களை ஜனாதாக அடைக்கக்கூட ஆள் இல்லை யாழ்லா, நீ பொறுப்படுப்பாயாக. இந்த மியான்மருடைய முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எங்களுடைய முஸ்லீம் உறவுகள் யாழ்லா, எங்களுடைய உடல் அங்கங்கள் யாழ்லா, அவர்கள் எந்த நிறமாக இருக்கலாம், அவர்கள் எப்படிப்பட்ட அவருடைய முகவாக்காக இருக்கலாம், அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கலாம், எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் யாழ்லா, அவர்களை நீ பொறுப்படியாழ்லா, அவர்களை நீ உதவி செய்யாழ்லா, அநியாயக்காரர்களை நீ பார்த்துக் கொள்ளியாழ்லா, அநியாயக்காரனுடைய சக்தியை காட்டியாழ்லா, முன்னோர்கள் அநியாயக்காரன் உன்னுடைய குதிரத்தை காட்டினாயாழ்லா, உன்னுடைய வல்லமையை காட்டினாயாழ்லா, உன்னுடைய சக்தி மகா பெரியது யாழ்லா, உன்னுடைய சக்தி மகா பெரியது யாழ்லா, உன்னுடைய சக்தி பிரமாண்டமானது யாழ்லா, உன்னை மிகைத்து எந்த ஆயுதமும் செயல்பட முடியாது யாழ்லா, உன்னை மிகைத்து எந்த ஆயுதங்களும் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்த முடியாது யாழ்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கத்தியிலிருந்து கூட வெட்டுகின்ற தன்மை எடுத்தவன் யாழ்லா, அவருடைய குர்பானியை கூட மகனை அறுக்க விடாத ரப்பியா அல்லா, ரஹ்மான் யாழ்லா, அவருடைய நீ உதவி செய்யாழ்லா, அவர்கள் அநியாய செய்தவர்கள் நீ அவர்களுக்கு நீ தண்டனை கொடுயாழ்லா, அவர்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தியாழ்லா, அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமைகளை கெடுத்து விடையாழ்லா, அவர்களுக்கு மத்தியில் சின்ன பின்னமாக்கியாழ்லா, அவர் யாழ்லா முன்னோர்களை எப்படி நீ தண்டித்தாயோ அந்த தண்டனை நீ கொடுயாழ்லா. ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அவர்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் எங்களுடைய கண் குளிர்கின்ற விதத்தில் அவர்கள் நீ பொறுப்படுப்பாயாக. எந்தெந்த துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே கேட்டார்களோ அனைத்து துஆக்களின் நனவுகளில் பங்கு தருவாயாக. என்னென்ன கடிதங்களை விட நபிவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து கடிதங்களை விட எம்மையும் பூரா முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. வாஹுர் ஜாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.
acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீ